الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهدي الله فلا مضل له، ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ومولانا محمدًا عبده ورسوله أرسله بالحق بشيرًا ونذيرًا وداعيًا إلى الله بإذنه وسراجًا منيرًا، صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وسلم تسليمًا كثيرًا. أما بعد، فقد قال الله جل وعلا في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: هو الذي أرسل رسوله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون. صدق الله العظيم. கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகிலேயே மிக வேகமாய் வளர்ந்து வரக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு மார்க்கத்தை நாம் பின்பற்றி கொண்டிருக்கிறோம். இஸ்லாம் சந்திக்கக்கூடிய சோதனைகள், இஸ்லாம் சந்திக்கக்கூடிய சவால்களை, இதிலே ஒரு பாதியை உலகத்தில் வேறு எந்த மதம் சந்தித்திருந்தாலும் இன்னும் அது அழிந்து போயிருக்கும். நமக்கு ஏற்படுகிற இந்த சோதனைகளும், நமக்கு ஏற்படக்கூடிய இந்த சவால்களும் உலகத்தில் உள்ள வேறு மதத்தினருக்கு இதிலே ஒரு பாதி ஏற்பட்டிருந்தால் கூட அவைகள் என்றைக்கோ அழிந்து போயிருக்கும். அவ்வளவு சோதனைகளையும் சவால்களையும் தாங்கி இந்த ஒரு மார்க்கம் மட்டும்தான் உலகத்திலே நீடித்து நிற்கிறது, நீடித்து நிற்கும். ஆக இந்த சோதனைகளை தாங்கக்கூடிய சக்தி உலகத்திலே வேறு எந்த மதத்திற்கும் இல்லை. இவ்வளவு சோதனைகளுக்கு இடையிலும் நம்முடைய குர்ஆனை அவர்கள் மாற்றுகிறார்கள், குர்ஆனுடைய தவறான மொழிபெயர்ப்புகளை வெளியிடுகிறார்கள், குர்ஆனுடைய வார்த்தைகளிலே இடைச்செருகல்கள் திரிவுகளை செய்து வெளியிடுகிறார்கள். இவை எல்லாவற்றினுடைய நோக்கமே இந்த ஜோதியை அணைத்து விட வேண்டும் என்பதுதான். ஆனால் இத்தனை முயற்சிகளுக்கு அப்பாலும், இந்த முயற்சிகளுக்கு மெம்மேல் இந்த மார்க்கம் வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. எத்தனை எடுத்துக்காட்டுகளை நாம் பார்க்கிறோம் இந்த மார்க்கம் எப்படி எல்லாம் வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு. அண்மையில் ஒரு கிறிஸ்தவர் ஒரு இஸ்லாமிய அறிஞரை சந்தித்து சொன்னார், நான் முஸ்லீம் ஆக வேண்டும், நான் ஒரு கிறிஸ்தவன், நான் முஸ்லீம் ஆக வேண்டும். அந்த இஸ்லாமிய அறிஞர் காரணம் கேட்டார், ஏன் நீங்கள் இஸ்லாத்தை தழுவுகிறீர்கள்? அவர் முதலாவதாக சொன்னார், கிறிஸ்தவர்களிடம் சிலை வணக்கம் இருக்கிறது, நான் சிலை வணக்கத்தை வெறுக்கிறேன், சிலை வணக்கத்தை என்னுடைய மனம் ஒப்புக்கொள்ளவில்லை, எனவே நான் சிலை வணக்கத்தை வெறுக்கிறேன், எனவே நான் கிறிஸ்தவத்தை விட்டுவிட விரும்புகிறேன். வேறு ஏதாவது காரணம் உண்டா என்று கேட்கிறார். இரண்டாவதாக அவர் சொன்னார், நான் முஸ்லிம்களுடைய பள்ளிகளை நான் பார்க்கிற போது எந்த பள்ளியும் இதுவரைக்கும் ஒரு சூப்பர் மார்க்கெட்டாக மாறியது கிடையாது, எந்த ஒரு பள்ளியும் இதுவரைக்கும் விற்கப்பட்டது கிடையாது. பள்ளியாக கட்டிய பிறகு அது மென்மேலும் விரிவுபடுத்தப்பட்டிருக்கிறதே தவிர, பள்ளி என்று உருவான பிறகு எந்த பள்ளியும் அது இழுத்து மூடப்பட்டது கிடையாது. ஆனால் நான் சர்ச்சுகளை பார்க்கிறேன், எத்தனையோ சர்ச்சுகள் இன்றைக்கு விற்பனைக்காக உள்ளன, பல சர்ச்சுகள் சூப்பர் மார்க்கெட்டுகளாக மாறிவிட்டன, எத்தனையோ ஆலயங்கள் இடிக்கப்பட்டு விட்டன. இதுவும் எனக்கு கிறிஸ்தவத்தின் மீது ஒரு உறுத்தலை ஏற்படுத்துகிறது. அந்த அறிஞர் கேட்டார், வேறு ஏதாவது காரணம் உண்டா, நீ இஸ்லாத்தை தருவதற்கு வேறு ஏதாவது காரணம் உண்டா? அவர் சொன்னார், ஆம் இருக்கிறது. என்ன காரணம் சொன்னார், எத்தனையோ கிறிஸ்தவ குருமார்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு அவர்கள் இஸ்லாமிய பிரச்சாரம் செய்பவர்களாக உலகில் வலம் வருவதை நான் பார்க்கிறேன். பல குருமார்கள், பல கிறிஸ்தவ பாதிரியார்கள் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறார்கள். ஆனால் எனக்கு தெரிந்து இதுவரை உலகில் எந்த ஒரு ஆலிமும், ஒரு எந்த ஒரு இஸ்லாமிய அறிஞரும் இஸ்லாத்தை விட்டுவிட்டு கிறிஸ்தவத்துக்கு மாறியதாக நான் பார்க்கவில்லை. ஆனால் கிறிஸ்தவ குருமார்கள் மாறுகிறார்கள், எந்த ஒரு ஆலிமும் இந்த தீனை விட்டு மாறியதாக இல்லை. அவர் கேட்டார், வேறு ஏதாவது காரணம் உண்டா என்று. அவர் சொன்னார், இன்னும் ஒரு காரணமும் இருக்கிறது. என்ன காரணம்? கிறிஸ்தவர்களிடம் இன்றைக்கு வழிபாடு என்பது வாரத்தில் ஒரு முறை தான், வாரத்தில் ஒரு முறை சண்டே பிரேயர், இந்த ஒரு வழிமுறை தான் இன்றைக்கு கிறிஸ்தவர்களிடத்தில் இருக்கிறது. அனுதினமும் தொழுகை என்பது கிடையாது, அனுதினமும் இபாதத் என்பது கிடையாது, வாரத்திலே ஒரே ஒரு நாள் தான் கிறிஸ்தவர்களிடத்திலே வழிபாடு. அந்த வழிபாட்டிலும் முஸ்லிம்களை போல உதவு செய்ய வேண்டும் என்பதோ வேறு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ கிடையாது, வாரத்தில் ஒரே ஒரு நாள் வழிபாடு தான். ஆனால் அந்த வழிபாட்டுக்கு கூட இன்றைக்கு ஆலயத்திலே ஆள் கிடையாது, ஆலயத்திலே ஆள் கிடையாது. ஆனால் நான் முஸ்லிம்களை பார்க்கிறேன், அனுதினமும் ஐவேளை பள்ளிக்கு கணிசமான மக்கள் வருகிறார்கள். எல்லாரும் வராவிட்டாலும் கூட
கணிசமான மக்கள் அனுதினமும் வருகிறார்கள். அந்த தொழுகைக்கு முன்னால் குறிப்பிட்ட சில நிபந்தனைகள், அவர்கள் உது செய்ய வேண்டும், சுத்தம் இல்லாவிட்டால் குளிக்க வேண்டும், இத்தனை கட்டுப்பாடுகளையும் தினமும் பேணக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இங்கே வானத்திற்கு ஒரு முறை வழிபாட்டுக்கு ஆள் இல்லை, இதுவும் ஒரு காரணம் என்றார். அந்த ஆளும் கேட்டார், என்ன ஒருத்தருக்கு எல்லா விஷயங்களையும் வரவழைக்க வேண்டும் கேட்டார், வேறு ஏதாவது காரணம் இருக்குதான்னு சொல்லி அவர் சொன்னார், இன்னொரு காரணம் உண்டு. என்ன காரணம்? எங்களுடைய மத கிறிஸ்தவ மத குருமார்களை பார்க்கிறேன், அப்பாவி மக்களிடம் இருந்து பணம் பறித்து சாப்பிடுகிறார்கள். அல்லாஹ் திருமறையிலும் அதை பற்றி சொல்கிறான், இன்ன கதீரம் மினர் ருஹ்பானி வல் அஹ்பார், இந்த கிறிஸ்தவ யூத குருமார்கள், யக்குலூன அம்வாலன் நாஸ் பில் பாத்தில், மக்களுடைய செல்வங்களை அநியாயமாக சாப்பிடுகிறார்கள். இப்ப சொன்னார் அவர், எங்களுடைய மத குருமார்கள் எங்களிடம் இருந்து அநியாயமாக சாப்பிடுறாங்க. இந்த கிறிஸ்தவ பாதிரியார்கள் மக்களை எப்படியெல்லாம் ஏமாத்தி சம்பாதிச்சாங்கிறதுக்கு கடந்த காலத்தில் நடந்த ஒரு சுவையான ஒரு வரலாறு சம்பவம். ஒரு கட்டத்தில் கிறிஸ்தவ பாதிரிமார்கள் மக்கள்கிட்ட சந்தா வாங்கிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் சந்தாவே ரொம்ப கம்மியாக போச்சு, சேரவே இல்லை. இப்போ ரெண்டு பாதிரியார்கள் உட்காந்து பேசினாங்களாம், இந்த மக்கள் நம் மீது நம்பிக்கை இழந்துட்டாங்க, இதுவரைக்கும் கொடுத்து வந்தவர்கள் யாரும் சந்தா கொடுக்காமல் இருக்கிறாங்க, இப்போ சந்தா கொடுக்கறதுக்கு என்ன செய்யறது? இப்போ ஒரு பாதிரியார் சொன்னாரா, அதுக்கு என்ற நல்ல ஒரு யோசனை இருக்குது, நல்ல ஒரு திட்டம் இருக்கு. என்ன திட்டம்? நாம மக்கள்கிட்ட இப்படி ஒரு அறிவிப்பு செய்யலாம், நீங்கள் நரகத்திலிருந்து தப்பிக்க வேண்டுமானால் சொர்க்கத்தை வாங்குங்கள், சொர்க்கத்தில் உங்களுக்கு பிளாட் போட்டு தர்றோம், சொர்க்கத்தில் உங்களுக்கு இடம் போட்டு தர்றோம், இந்த இடத்தை வாங்குனீங்கன்னு சொன்னா நீங்க நரகத்திலிருந்து தப்பலாம் என்று ஒரு அறிவிப்பு செய்யலாம். அப்படி ஒரு அறிவிப்பு செய்யப்பட்டது. கிறிஸ்தவ மக்கள் அந்த சர்ச்சை சூழ்ந்து கொள்கிறார்கள், எல்லாம் வரிசையில் நிற்கிறாங்க. அங்கே சொர்க்கம் அங்கே தயாரிக்க ஒரு மேப் போடப்பட்டு, இங்கே ஈசா அலி இஸ்லாம் பக்கத்தில் இடம் வேணும்னு சொன்னால் எவ்வளோ காசு கொடுத்து வாங்கலாம், மூசா அலி இஸ்லாம் பக்கத்தில் இடம் வேணுமா எவ்வளோ காசு கொடுத்து வாங்கலாம், இப்படி ஒவ்வொரு நபிமார்களுடைய பெயரையும் போட்டு இன்ன நபிக்கு பக்கத்தில் உங்களுக்கு இடம் வேண்டுமா, இன்னைக்குள்ள ரியல் எஸ்டேட் காரங்களெல்லாம் மிஞ்சிடுவாங்க, இவங்களுக்கு பக்கத்தில் இடம் வேணுமா இவ்வளோ ரேட்டுன்னு சொல்லி இதை வாங்கிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நரகத்தில் இடம் கிடையாது, நீங்கள் நரகத்திலிருந்து தப்பிக்கலாம். மக்கள் கூட்டம் போட்டு முண்டி எடுத்து கொண்டு வாங்குறாங்க, ஏன்னா நரகத்திலிருந்து தப்பிப்பதற்கு லேசான வழி. அந்த வழியாக ஒரு பெரிய வியாபாரி போறாராம், பார்க்குறாரு பெரும் கூட்டமாக இருக்குது, இப்போ கேட்டாராம் என்னப்பா செய்கிறீங்கன்னு சொல்லி, இந்த மாதிரி சொர்க்கத்தில் இடம் தர்றாங்க, அதில் இடம் வாங்கிட்டோம்னு சொன்னால் நரகத்திலிருந்து தப்பிக்கலாம் என்று. அவர் நேராக அந்த பாதிரியார்கிட்ட போனாராம், அவங்க பார்த்தாங்க சரி பெரிய ஆச்சியார் வர்றாரு நிறைய வாங்குவாருன்னு சொல்லி நம்பிக்கையோட அந்த பாதிரியார்கள் இருக்கிறாங்க. இப்போ அவர் போய் கேட்டாராம், எனக்கு நரகத்தில் இடம் கொடுங்கன்னு சொல்லி. இப்போ எல்லாரும் சொர்க்கத்தில் இடம் கேட்குறாங்க, நீ நரகத்தில் இடம் கேட்குறீ, ஆமாம் எனக்கு நரகத்தில் இடம் வேணும், எவ்வளோ சொல்கிறாங்க அவர் எனக்கு நரகத்தில் இடம் வேணும்னு சொல்லி மொத்த நரகத்தையும் வாங்கிடுறாரு. வாங்கிட்டு மக்களையெல்லாம் பார்த்து சொன்னாரு, நீங்கள் யாரும் சொர்க்கத்தில் இடம் வாங்க வேண்டாம், ஏன்னா நரகத்தை மொத்தமாக நான் வாங்கிட்டேன், இனி யாரும் நீங்கள் காசு கொடுத்து சொர்க்கத்தில் இடம் இருந்தால் தானே நான் சொர்க்கத்தை வாங்கிட்டேன்னு சொன்னாராம். ஆக கிறிஸ்தவ பாதிரியார்கள் எப்படியெல்லாம் மக்களை ஏமாற்றினார்கள் என்பதற்கான ஒரு வரலாறு. ஆக அந்த சகோதரர் சொன்னார், நான் கிறிஸ்தவத்தை விட்டு மாறுவதற்கான ஒரு காரணம் எங்களுடைய பாதிரிமார்கள் அடிக்கக்கூடிய கொள்ளை, எங்களுடைய பாதிரிமார்களுடைய இந்த லஞ்ச லாவண்யம், அவர்களது அட்டூழியம், இதுவும் ஒரு காரணம் நான் இஸ்லாத்தை தழுவுகிறேன் என்று இந்த காரணங்களை எல்லாம் அடுக்கடுக்காக சொல்லி அவர் முஸ்லீம் ஆயிட்டார். ஆக அல்லாஹத்தாலா இப்படி என்னங்க இன்றைக்கு மக்கள் இந்த மார்க்கத்தை நோக்கி இத்தனை பிரச்சாரங்களையும் மீறி இஸ்லாத்துக்கு கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அண்மையிலே இரண்டு சகோதரர்கள் கிறிஸ்தவத்திலிருந்து முஸ்லீமாக மாறி ஹஜ்ஜுக்கு வந்திருக்கிறார்கள், அவர்களிடம் ஒரு பேட்டி எடுக்கப்படுகிறது. நீங்கள் எப்படி முஸ்லீம் ஆனீங்கன்னு சொல்லி அவர் ஒரு பேட்டி. இப்போ அவங்க சொன்னாரா, எங்களை முஸ்லீம் ஆக்கினது ஜார்ஜ் புஷ் தான் முஸ்லீம் ஆக்கினாருன்னு சொல்லி, ஜார்ஜ் புஷ் என்னங்க புஷ் தான் எங்களையே முஸ்லீம் ஆக்கினாருன்னு சொல்லி. உடனே ஆச்சரியம் எல்லாருக்கும், புஷ் தான் இஸ்லாத்தினுடைய பெரும் விரோதி, இஸ்லாமிய நாடுகளை அழிப்பதற்கு கங்கரம் கட்டித்திருந்தவர். அவங்க சொன்னாங்க, நாங்கள் முஸ்லீம் ஆனது புஷ் மூலமாகத்தான்னு சொல்லி. இப்போ என்ன காரணம் கேட்டபோது அவங்க சொன்னாங்க, நாங்கள் மதத்தை பற்றி எந்த ஆய்வோ அக்கறையோ எந்த மதத்தின் மீதும் நாட்டமோ பிடிப்போ இல்லாத ஒரு சராசரி அமெரிக்க குடிமக்களாகத்தான் இருந்தோம், எந்த ஒரு லட்சியமும் எங்களுக்கு கிடையாது, வாழ்க்கையில் எந்த திட்டமும் எங்களுக்கு கிடையாது. இந்த நிலையில தான் இந்த செப்டம்பர் 11 நிகழ்வு நடக்கிறது, 2001 செப்டம்பர் 11 நிகழ்வு நடக்கிறது. அந்த நிகழ்வை ஒட்டி அந்த இரட்டை கோபுரங்கள் இடிக்கப்பட்ட பிறகு அமெரிக்க அதிபர் உரை நிகழ்த்துகிறார் டெலிவிஷனில், நாங்கள் அதை பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் ஒரு நீண்ட உரை நிகழ்த்தினார். அந்த நிகழ்ச்சி அந்த உரையிலே அவர் இடையில பயன்படுத்திய வார்த்தை இஸ்லாம், இஸ்லாம் என்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார், ரெண்டு தடவை பயன்படுத்துகிறார். இப்போ நான் என்னுடைய தோழனை பார்த்து கேட்குறேன், இது என்னப்பா இஸ்லாம், இஸ்லாம்னா ஏதாவது சூப்பர் மார்க்கெட்டுக்கு பேரா, இஸ்லாம்ங்கிறது ஏதாவது ஒரு மனுஷனுடைய பெயரா, அது என்ன இஸ்லாம்ங்கிறது ஒரு அமெரிக்க அதிபர் சொல்றாரு. அன்றைக்கு நாங்கள் தேட ஆரம்பிக்கிறோம் இஸ்லாம் என்றால் என்ன, என்று தேட ஆரம்பித்து அதற்கு விடையாக கிடைத்தது தான் நாங்கள் இந்த தீனுக்கு வந்திருக்கிறோம்னு சொன்னாங்க. அப்ப இன்றைக்கு இஸ்லாம்ங்கிறது எவ்வளவு அதிகமாக இந்த மார்க்கத்தை தப்பா பிரச்சாரம் செய்யப்படுதோ அந்த அளவுக்கு மக்கள் இந்த மார்க்கத்துக்கு வந்துகிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு ஒரு அழகான உதாரணம் சொன்னாங்க, பெற்றோர் தொலைக்காட்சியில தவறான நிகழ்ச்சிகள்லாம் வருது, அதை பார்க்காதீங்க அப்படின்னு சொல்றது ஒண்ணு இருக்குது. இன்னொன்னு என்ன, இந்த டிவியை பார்க்காதீர்கள், சன் டிவியை பார்க்காதீர்கள், அதிலும் குறிப்பாக இரவு 7 மணிக்கு ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சியை பார்க்காதீர்கள் என்று சொன்னால் ஜனங்க கரெக்டா அதை தான் போய் பார்ப்பாங்க. இன்றைக்கு அதே போலதான் எதை அளிக்க வேண்டும் என்று இவர்கள் நினைத்து கொண்டு இந்த மார்க்கத்துக்கு எதிராக எழுதிக்கொண்டும் பேசிக்கொண்டும் வருகிறார்களோ மக்கள் அதையே தாவத்தாக எடுத்துக்கொண்டு அழைப்பாக எடுத்துக்கொண்டு இஸ்லாத்துக்கு வர்றாங்க. இப்படிதான் ஆரம்பத்திலும் நடந்தது. யமன் நாட்டினுடைய துஃபைல் இப்னு அம்ர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே ஆரம்ப கால பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிற காலம். துஃபைல் இப்னு அம்ர் மக்காவிற்கு வருகிறார். நோக்கம் பெருமானாரை சந்திக்க வேண்டும் என்பதுதான். ஆனா வந்து மக்கால வந்து யார்ட்டையும் கேட்க முடியாது. அது பெருமானாருக்கு எதிர்ப்பு இருந்த காலகட்டம், யார்த்தையும் சந்திக்க முடியாது. மக்காவுக்குள் யார் வந்தாலும் மக்கா குறைசிகள் அவரை போய் சந்திப்பாங்க, இந்த நபரை போய் சந்திக்காதீங்கன்னு சொல்லுவாங்க. துஃபைல் இப்னு அம்ரும் வருகிறார். அவர் ஒரு பெரும் தலைவர், தௌஸ் கபீலாவுடைய தலைவர். மக்கா குறைசிகள் வந்தாங்க, நீங்க எதுக்காக மக்காவுக்கு வந்திருக்கீங்க? அவர் உண்மையை சொல்ல முடியாது. அவர் சொன்னா, நான் வியாபாரத்துக்காக வந்திருக்கிறேன். உடனே சொன்னாங்க, ரொம்ப நல்லது, உங்களுக்கு எல்லா வேலைகளையும் நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம், நீங்கள் இங்கே ஒரு நபர் இருக்கிறார் என்று சொல்லி பெருமானாரை அப்படியே வர்ணிக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தோற்றத்தையும் பெருமானார் என்னென்ன சொல்றாங்களோ அதை எல்லாம் வர்ணித்து, இந்த நபரை கண்டா ஒதுங்கி போயிருங்க, அவரை சந்திக்காதீங்கன்னு சொல்றாங்க. துஃபைல் இப்னு அம்ர் காபா வருகிறார். நபி எப்படி பார்க்கணும்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கும் போது இந்த குறைசிகள் என்னென்ன அடையாளங்கள் சொன்னாங்களோ அதே அடையாளத்தில் ஒரு மனிதர் வருகிறார். அவர் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆக யார்கிட்டையும் அவர் விசாரிக்க தேவைப்படல. இவர்களுடைய பிரச்சாரமே இந்த மார்க்கத்தை வளர்ப்பதற்கு அன்றும் உதவியது, இன்றும் அதுதான் உதவியது. ஆக இப்படி எத்தனையோ சம்பவங்களை நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம். மக்கள் இந்த மார்க்கத்தை எப்படி எல்லாம் வரவேற்று கடந்த காலத்திலும் வந்தாங்க, இந்த காலத்திலும் வந்தாங்க. பாருங்க, ஒரு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ மிஷினரிகள், அவர்கள் ஆப்பிரிக்க நாடுகளில் முஸ்லிம்களை கிறிஸ்தவர்களாக மாற்றுவதற்கு எத்தனையோ கோடிக்கணக்கான டாலர்களை செலவு செய்யறாங்க. அதுல ஒன்றுதான் அண்மையில் நடந்த ஒரு வியப்பான நிகழ்வு. ஒரு ஆப்பிரிக்க நாட்டிற்கு சென்று அங்கு கடும் முயற்சி செய்து ஒரு 60 நல்ல அறிவாளிகளான புத்திசாலிகளான முஸ்லிம்களை கிறிஸ்தவர்களாக மாத்திடுறாங்க. ஒரு கிறிஸ்தவ மிஷனரி சென்று அவங்களை கிறிஸ்தவர்களாக மாத்திடுறாங்க. கிறிஸ்தவர்களாக மாற்றியது மட்டுமல்ல, இந்த 60 பேரையும் தேர்வு செய்து இனி உலகத்தில் இவர்கள் கிறிஸ்தவ பிரச்சாரம் செய்வதற்காக அனுப்பப்பட வேண்டும், அந்த தகுதி உங்கள்கிட்ட வந்துருச்சு என்று எல்லா போதனைகளும் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படுது. எல்லா போதனையும் முடித்துவிட்டு கடைசியாக அவர்களிடத்தில் அந்த 60 பேர்கிட்டையும் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது, நீங்க எங்க போகலான்னு நினைக்கிறீங்க, நீங்க எங்க செல்லலாம் என்று ஆசைப்படுகிறீர்கள்? அவங்க சொன்னாங்களா, நாங்கள் மக்கா போகணும்னு சொல்லி, நாங்கள் மக்கா செல்ல வேண்டும், ஹஜ் செய்ய செல்ல வேண்டும். யார் பல மாதங்கள் செய்த முயற்சி, செலவு செய்த கோடிக்கணக்கான டாலர்கள் எல்லாம் போயிடுச்சு. அந்த மக்களுடைய உள்ளத்தில் இன்றும் மக்காவின் மீதான பிரியம், ஹஜ்ஜின் மீதான பிரியம் அது அவர்களை விட்டு விலகவில்லை. ஆக இப்படி உலகம் முழுவதுமே இவ்வளவு எதிர்ப்புகளுக்கும் இடையிலே ஒரு மகத்தான வளர்ச்சியை சென்று கொண்டிருக்கிற ஒரு அற்புத மார்க்கத்தை நாம் பின்பற்றுகிறோம். நாம் இன்றைக்கு செய்ய வேண்டியது என்ன, நம்மிடம் இன்னைக்கு வர வேண்டிய விஷயம் என்ன, நம்மிடம் உறுதி ஈமானுடைய அந்த நம்பிக்கையும் ஈமானுடைய அந்த பலமும் இருந்தால் ஒரு நாளில் இந்த உலகத்தினுடைய போக்கை கூட நாம் மாற்ற முடியும். வரலாற்றிலே அப்படியும் சம்பவம் இருக்கிறது. ஒரு முஸ்லீமுடைய ஒரு மூமினுடைய அந்த ஈமான் அதனுடைய பலத்தை பொறுத்து அதனுடைய உறுதியை பொறுத்து அவர் எத்தகைய மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிற்கும் தாயிஃபுக்கும் இடையிலே ஹதா என்று ஒரு ஊர், அந்த ஊருக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபியை இஸ்லாமிய தாவத்திற்காக அனுப்பி வைக்கிறார்கள். ஹதா என்கிற மக்கா தாயிஃபுக்கு இடையில உள்ள ஒரு ஊர், ஒரு சஹாபியை அனுப்பி வைக்கிறாங்க. அந்த சஹாபி போய் அந்த மக்களை அழைக்கிறாங்க, நீங்க சிலை வணக்கத்தை கைவிடுங்கள், அல்லாஹ் மட்டும் வணங்குங்கன்னு சொல்லி அழைக்கிறாரு. யாருமே இஸ்லாத்துக்கு வரல. அந்த சஹாபி மதீனாவுக்கு திரும்பிட்டாங்க. அந்த சஹாபி திரும்பிய பிறகு அந்த ஊரிலிருந்து ஒரு மனிதர் மதீனா வருகிறார். மதீனா வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேடுகிறார். யார் இங்கே? இப்னு அப்துல்லா. அப்துல்லாவுடைய மகன் முஹம்மது யார்? அப்துல்லாவுடைய மகன் முஹம்மது யார் என்று மதீனா வந்து அவர் அலை கூவிக்கொண்டே செல்கிறார். மக்கள் சொன்னாங்க, ஏதோ பள்ளி இருக்கும், அங்க போய் பாருங்கன்னு சொல்லி பள்ளிக்கு வந்தாரு. அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்தாரு. பார்த்ததும் சொன்னார், நான் உங்கள்கிட்ட சில கேள்விகள் கேட்க வேண்டும். பெருமானார் சொன்னாங்க, தாராளமாக கேளுங்கள். இந்த சஹாபி கேட்டாரு, அந்த மனிதர் முஸ்லீம் ஆகல்ல, அவர் கேட்டாரு, மன் ரஃபஅ அஸ்ஸமா, இந்த வானத்தை உயர்த்தியவன் யார், பெருமானார் சொன்னாங்க அல்லாஹ். அடுத்த கேள்வி கேட்டார், மன் பஸத்தல் அரும், இந்த பூமியை விரித்தவன் யார் என்று கேட்டார். பெருமானார் சொன்னாங்க அல்லாஹ். மன் நசபல் ஜிபால், இந்த மலைகளை நட்டியவன் யார். பெருமானார் சொன்னாங்க அல்லாஹ். பிறகு அவர் சொன்னார், எவன் இந்த வானத்தை உயர்த்தினானோ, இந்த பூமியை விரிப்பாக ஆக்கினானோ, இந்த மலைகளை நட்டினானோ, அவன் மீது சத்தியமாக நான் கேட்கிறேன், அந்த அல்லாஹ் உங்களை எங்களுக்கு தூதராக அனுப்பினானா. பெருமானார் சொன்னாங்க ஆம், அவன்தான் என்னை உங்களுக்கு தூதராக அனுப்பியிருக்கிறான். பிறகு அவர் கேட்டார், அந்த அல்லாஹ் தான் கொள்ளும்படியும் நோன்பு வைக்கும்படியும் உங்களுக்கு ஆணையிட்டு இருக்கிறானா. பெருமானார் சொன்னார்கள் ஆம் ஆணையிட்டு இருக்கிறார்கள். இப்படியாக கேட்கிறார். இவை எல்லாவற்றையும் கேட்டுவிட்டு அவர் சொன்னார், நீங்கள் எதை கொண்டு வந்தீர்களோ அதை நான் அப்படியே ஏற்று ஈமான் கொள்கிறேன். நீங்கள் எதையெல்லாம் தடுத்தீர்களோ அதை அப்படியே விட்டு நான் விலகிக் கொள்கிறேன். எனக்கு சொர்க்கம் உண்டா என்று பெருமானார் சொன்னார்கள், உமக்கு சொர்க்கம் தான். இதை கேட்டுட்டு அவர் அப்படியே திரும்பியறார். ஒரு நிமிஷத்தில் என்னங்க முஸ்லிமானாரு, பெருமானாரோடு தங்கியிருக்கவில்லை, பெருமானாரோடு தொலைவில்லை. இந்த ஒரு சம்பவம் தான் நடக்குது, அவர் அப்படியே திரும்பி வந்துடுறார். திரும்பி தன்னுடைய ஊருக்கு வருகிற போது முதல்ல அவருடைய தந்தை சந்திக்கிறார். அவர் சொன்னாரு, இலைக்கு அண்ணி, தன்னுடைய தந்தையை பார்த்து சொல்றாரு, என்ன நீங்க சந்திக்காதீங்க, தூர போங்க, உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அவர் சொன்னாரு, என்னுடைய பாசமிகு மகன், ஏன் என்னை வந்து நீ வந்து சந்திக்க மாட்டேன் என்று மறுக்கிறாய், ஏன் என்னை வெறுக்கிறாய் என்று கேட்டபோது அவர் சொன்னார், நான் இப்போது முஸ்லீம், நீங்கள் காஃபிர், நான் ஒரு தீனை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், நீங்கள் அந்த தீனுக்கு மாற்றமாக இருக்கிறீர்கள். உடனே அவர் சொன்னார், தீனி தீனுக்க, மகனே உன்னுடைய மார்க்கம் எதுவோ அதுதான் என்னுடைய மார்க்கம் என்று அவருடைய தந்தை முஸ்லீம் ஆகிறார். அடுத்து வீட்டுக்கு செல்கிறார், தாய் முன்னால் வருகிறார். தாயை பார்த்ததும் அதே பதிலை சொல்கிறார், இலைக்கு அண்ணி, என் அண்ணியை என்னை பார்க்காதே, என்னை விட்டு ஒதுங்கி போ என்று சொல்கிறார். தாயும் அதே கேள்வியை கேட்கிறார், என்ன காரணம், என் பாசமிகு மகன் நீ, என் மீது அன்பை பொழிந்து கொண்டிருந்த நீ இன்றைக்கு ஏன் இருக்கிறாய். சொல்கிறார், நான் மார்க்கத்தை மாற்றிக்கொண்டேன், நான் இந்த இணை வைப்பிலிருந்து விலகிக்கொண்டேன், எனவே உங்களுடைய மார்க்கத்தில் நான் இல்லை. தாய் சொல்கிறார், மகனே உன்னுடைய மார்க்கம் எதுவோ அதுதான் என்னுடைய மார்க்கம். அம்மாவும் முஸ்லீமாகி விடுகிறார். அடுத்து அவருடைய மனைவி முன்னால் வருகிறார். மனைவி பார்த்து சொல்கிறார், இலைக்கு அண்ணி, என்னை விட்டு விலகிச் செல், இனி நீ எனக்கு மனைவி அல்ல, உன் மதம் வேறு, என் மார்க்கம் வேறு. மனைவி கேட்கிறாள், என்ன காரணம், அன்பாக என் மீது இருந்தீர், இத்தனை குழந்தைகளை நாம் பெற்றிருக்கிறோம், திடீரென்று என்னை வெறுக்க காரணம் என்ன. சொல்கிறார், உன்னுடைய மார்க்கம் வேறு, என் மார்க்கம் வேறு. மனைவியும் சொன்னார், தீனி தீனுக்கு, உன்னுடைய மார்க்கம் என்னவோ அதுதான் என்னுடைய மார்க்கம். இப்படி குடும்பம் முழுவதும் முஸ்லீம் ஆயிடுறாங்க. பிறகு வெளியே நண்பர்களை பார்க்கிறார், எல்லார்ட்டும் இதே பதில சொல்றார், எல்லாரும் முஸ்லீம் ஆயிடுறாங்க. அந்த சஹாபி சொன்னார்கள், அன்று மாலை பொழுதில் சூரியன் மறைவதற்குள் அந்த ஊர் மக்கள் அத்தனை பேரும் முஸ்லீம் ஆயிட்டாங்க. அந்த மாலை சூரியன் மறைவதற்குள் அத்தனை பேரும் முஸ்லீம் ஆயிட்டாங்க. இத்தனைக்கும் அவர் பெருமானாரை சந்தித்து பேசிய நிமிடங்கள் ஒரு சில நிமிடங்கள் தான். பெருமானாரோடு நீண்ட காலம் இருக்கவில்லை, பெருமானாரோடு பல முறை தொலைவில்லை, பெருமானாருடைய பயான்களையும் அறிவுரைகளையும் கேட்கவில்லை. ஒரு சந்திப்பு தான் அவருடைய உள்ளத்தில் ஏற்பட்ட அந்த ஈமானுடைய அந்த நம்பிக்கை, அந்த ஈமானுடைய அந்த பலம் ஒரு ஒட்டுமொத்த ஊரையும் மாற்றியது. இன்றைக்கு அதே நம்பிக்கையும் அந்த ஈமானுடைய உறுதியும் இன்றைக்கு நமக்கு இருக்குமானால் ஒரு மகத்தான ஒரு மாற்றத்தை இன்றைக்கு நாமும் ஏற்படுத்த முடியும். ஆக அந்த நம்பிக்கை தான் நமக்கு வர வேண்டும். அத்தகைய நம்பிக்கையை புதுப்பிப்பதற்கு உருவாக்குவதற்கு தான் அல்லாஹ் ரமலான் போன்ற சந்தர்ப்பங்களை தருகிறான். ரமலான் போன்ற பருவங்களை அல்லாஹ் தருவது இந்த நம்பிக்கையை புதுப்பிப்பதற்கு தான். ஈமான் புத்துணர்ச்சி, குர்ஆனுடைய அந்த புத்துணர்ச்சி இன்றைக்கு அது நம்மிடம் இல்லை. குறிப்பாக குர்ஆனுக்கும் நமக்குமான தொடர்பு அது வெகு தூரத்தில் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய இந்த வேதத்தோடு என்ன ஒரு தொடர்பு நமக்கு இருக்க வேண்டுமோ அது வெகு தூரத்தில் இருக்கிறது. இந்த குர்ஆனுடைய மகத்துவம், இந்த குர்ஆனுடைய அற்புதம், இந்த குர்ஆனுடைய அந்த அற்புதங்களை நாம் இன்றைக்கு விளங்காமல் இருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, உறுதியான அந்த ஈமானும் அல்லாஹ்வுடைய இந்த கலாமின் மீது பிடிப்பும் நமக்கு இருந்தால் இன்றைக்கு நம்முடைய ஒவ்வொரு செயலும் மிகப்பெரிய ஒரு தாவத்தாக, இஸ்லாத்தின்பால் மக்களை அழைக்கிற ஒரு பெரும் கருவியாக இருக்கும். அல்லாஹ்வுடைய இந்த வேதம் சாதாரணமானதல்ல, உலக மக்களுக்கெல்லாம் சவாலாக விளங்கி கொண்டிருக்கிற ஒரு பேர் அற்புதம் இது. பாருங்கள், பெருமானாருடைய காலத்தில் வாழ்ந்த காஃபிர்கள், குர்ஆனை ஏற்காதவர்கள், குர்ஆனை மறுக்கக்கூடியவர்கள், அவர்கள் கூட குர்ஆனுடைய அற்புதத்தை கண்டு மயங்கி நின்றார்கள். குர்ஆனுடைய அற்புதத்திற்கு முன்னால் அடிமையாகி போனார்கள். அம்ர் இப்னுல் ஆஸ், அவர் முஸ்லீம் ஆகாத போது நடந்த ஒரு சம்பவம். அவர் அப்போ முஸ்லீம் ஆகல, பின்னால் அம்ர் இப்னுல் ஆஸ் அவர்கள் முஸ்லீம் ஆயிட்டாங்க. ஒரு சிறந்த சஹாபியாகவும் இருந்தாங்க. பெருமானார் அவருக்காக நிறைய துவாவும் செய்தார்கள். அம்ர் இப்னுல் ஆஸ் அவர்கள் இஸ்லாம் ஆகல, முஸ்லீம் ஆகல. அந்த நேரத்தில் அவர் யமாமாவுக்கு வருகிறார். யமாமாவில் ஒரு பையன் இருந்தான், முசைலமா. முசைலமா அல் கதாம் என்றுதான் அவனை வரலாறு சொல்லும். பொய்யன் முசைலமா என்றுதான் சொல்லும். அவன் தன்னை நபி என்று சொல்லிக் கொண்டிருந்தான். அந்த முசைலமா தன்னை நபின்னு சொல்லிட்டு இருந்தான். அப்ப அந்த முசைலமாவை இவர் அமிருபுல் ஆஸ் சந்திப்பதற்காக வருகிறார். இப்ப முசைலமா அமிருபுல் ஆஸ் இடத்திலிருக்கு, அமிருபுல் ஆஸ் அப்ப முஸ்லீம் ஆகவில்லை. முசைலமா அமிருபுல் ஆசை பார்த்து கேட்கிறான், உங்கள் பகுதியிலே வந்திருக்கிற அந்த நபி, உங்கள் பகுதிக்கு அனுப்பப்பட்டிருக்கிற அந்த இறை தூதர், அவர் எதை சொல்கிறார் கொஞ்சம் எனக்கு சொல்லும் என்று. அப்ப அமிருபுல் ஆஸ் சொன்னாராம், அவர் நிறைய சொல்றாரு, அண்மையில அவருக்கு ஒரு சூரா, ஒரு சிறிய சூரா அருளப்பட்டிருக்கிறது, அந்த சூராவிற்கு பதில் சொல்ல முடியாமல் எங்கள் சமூகமே திகைத்து நிற்கிறதுன்னு சொன்னாராம். அது என்ன சூரா அதுன்னு சொல்லி கேட்கிறார். இப்ப அமிருபுல் ஆஸ் சொன்னாராம், ஒரே ஒரு வரி தான் அது, இன்ன ஆதைனாகல் கௌசர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் இன்ன ஷானிஅக ஹுவல் அப்தர். ஒரு அற்புதமான சூரா, அதனுடைய தஃப்ஸீர்கள் ஏராளம். இப்ப அமிருபுல் ஆஸ் சொன்னாரு, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது எண்ணற்ற வசனங்கள் இறங்கிக் கொண்டிருக்கிறது, அண்மையில் இறங்கிய வசனங்கள் இவை, இவற்றிற்கு பதில் சொல்ல முடியாமல் எங்கள் மக்கள் எல்லாம் திகைச்சு நிற்கிறாங்க. உடனே முசைலமா சொன்னானா, நான் இது மாதிரி ஒரு சூறாவை சொல்லட்டுமான்னு சொல்லி, ஏன்னா அவனும் ஒரு பையன், ஒரு பைத்தியக்காரன், இந்த மாதிரி பொய்யின் தனி நபி என்று வாதிட்டவர்கள் எல்லோருமே பைத்தியக்காரன் தான். இப்ப மிர்சா குலாம் அகமது இந்தியாவில் ஒருத்தன் வந்தான், அவனும் ஒரு சரியான பைத்தியம் தான், அவனுடைய உடலைகளும் நிறைய இருக்கிறது. அப்ப முசைலமா சொன்னா, நான் இது மாதிரி ஒரு சூறாவை சொல்லட்டுமா? அமிருபுல் ஆஸ் சொன்னார, எங்க சொல்லப்பா பார்க்கலாம். அவனும் சொன்னானா, இன்ன ஆதைனாக துஃபா ஃபஸல்லி லிரப்பிக வர்தா வதா அன்க ஸியா. இன்ன ஆதைனாக துஃபா, உமக்கு நாம் ஆப்பிள் பழத்தை கொடுத்தோம். ஏன்னா அவன் சொல்ற எல்லா வசனங்களுமே சாப்பிட்றத பத்தி தான் இருக்கும், எல்லாமே சாப்பாட்டை பத்தி தான். ஒஸ்தாரியாதி தர்வன் ஃபஸ்ஸாஜிராதி, குர்ஆன்ல வருது, ஒஸ்தாரியாதி தர்வன் ஃபல்ஹாமிலாதி விக்ரன். இது மாதிரி அவனும் ஒரு, எனக்கும் ஒரு வஹி வருதுன்னு சொன்னான். அவனும் ஒரு வசனங்களை கற்பனையா இயக்கினான், விதைப்பவர்கள் மீது சத்தியமாக, அறுவடை செய்பவர்கள் மீது சத்தியமாக, அதை இடிப்பவர்கள் மீது சத்தியமாக, அஜினன் அதை குலைப்பவர்கள் மீது சத்தியமாக, பல் ஆக்கிலாத்தி அக்கலன் அதை சாப்பிடுறவன் மீது சத்தியமாக. இப்படி குரானுக்கு நிகராக எல்லாமே சோத்த பத்திய வசனங்கள் தான். அப்போ இவன் சொன்னான், முசைலமா ஏப்பா இதை போய் திகச்சு நிக்கிறீங்க, இன்னும் ஆத்தினாக்கள் கௌசர் மாதிரி நானும் ஒரு சூறாவை சொல்றேன் கேளுன்னா. அமிருபுல் ஆஸ் அப்ப முஸ்லீம் ஆகவில்லை, காஃபிர். அவர் சொன்னார், முசைலமாவே உன்னை பொய்யன் என்று நான் நம்புகிறேன் என்று உனக்கு தெரியும், நீ ஒரு பொய்யன் என்று நான் நம்புவதாக உனக்கு தெரியும். இந்த சூறா குர்ஆனுக்கு நிகரானது அல்ல. குர்ஆன் சொல்கிற அந்த இன்ன ஆத்தினாக்கள் கௌசர், அதில் இருக்கிற அற்புதம், அதில் இருக்கிற அழகு, அதில் இருக்கிற கவர்ச்சி, நீ சொல்கிற இந்த பொய்யான வசனங்களில் இல்லை, நீ பொய்யில் என்று நான் நம்புகிறேன் என்று காஃபிராக இருந்த அமிருபுல் ஆஸ் சொல்றதாக சரித்திரம் வருகிறது. அப்பேற்பட்ட ஒரு அற்புதம் நிறைந்த அல்லாஹுடைய கலாம், அற்புதம் நிறைந்த அந்த வேதம். இன்னைக்கு அந்த வேதத்தோடு நம்முடைய தொடர்பு எவ்வளவு தூரமாக இருக்கிறது? எந்த ரமதானிலும் இன்னங்க குர்ஆனை பார்க்காதவர்கள் எத்தனையோ ரமதான்ல வாழ்க்கையில வந்துருச்சு, ஆனா குர்ஆனோடு தொடர்பு கிடையாது, குர்ஆனோடு நெருக்கம் என்னங்க கிடையாது. அன்பிற்குரியவர்களை, இன்றைக்கு குர்ஆனின் மீது உலக மக்கள் எல்லாம் தேட்டம் கொள்கிற காலம் இது, அல்லாஹ்வுடைய இந்த வேதத்தை நோக்கி மக்கள் வரக்கூடிய காலம். ஆனா முஸ்லிம்களாகி நாம் இதை விட்டு தூரமாகி கொண்டிருக்கிறோம். எனவே இஸ்லாத்தினுடைய வளர்ச்சியை, இஸ்லாத்தினுடைய அதிவேக இந்த முன்னேற்றத்தை கண்டு கொண்டிருக்கிற இந்த காலத்தில் நம்முடைய ஈமானை உறுதிப்படுத்தி இந்த ரமலானை ஒட்டியாவது குர்ஆனுக்கும் நமக்கும் இடையிலான தொடர்பை நாம் அதிகப்படுத்த வேண்டும். அடுத்ததாக நாம் செய்ய வேண்டிய முக்கியமான காரியம், சிறிய அமல்களாக இருந்தாலும் சரி, பெரிய அமல்களாக இருந்தாலும் சரி, அதிலே அல்லாஹுடைய இஹ்லாஸ், மன தூய்மை, அல்லாஹுக்காக வேண்டி செய்வது, எந்த காரியத்தை செய்தாலும் அல்லாஹுக்காக செய்யறது. பாருங்க, இஹ்லாஸ் எவ்வளவு உன்னதமானதுன்னு சொன்னா, ஒரு சின்ன காரியத்தை கூட உயர்ந்த அந்தஸ்தை கொடுத்துரும். பெரிய பெரிய காரியங்கள் செய்யணும்னு தேவையில்லை, சின்ன அமல் கூட அது உள தூய்மையோடு செய்யப்பட்டால் அல்லாஹ்விடத்திலே பெரிய மதிப்பு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை சொன்னார்கள், ரஐது ரஜுலன் யதகல்லபு ஃபில் ஜன்னா, நான் ஒரு மனிதரை பார்க்கிறேன், அவர் சொர்க்கத்திலே சுட்டி திருகிறார். இப்ப சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் என்ன அமல் செய்தார் அவர்? பெருமானார் சொன்னாங்க, கரஸ ஷஜரதன், அவர் ஒன்றும் செய்யவில்லை, ஒரு மரத்தை நட செய்தார், அந்த மரத்தை அல்லாஹுக்காக நட செய்தார். அல்லாஹத்தால இந்த அமலை ஏற்றுக்கொண்டான், அல்லாஹ் அவருக்கு அவ்வளவு பெரிய கூலியை கொடுத்தான் என்று பெருமானார் சொன்னார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மஸ்ஜித் நபவியை பெருத்தி கூட்டிக் கொண்டிருந்த ஒரு பெண்மணி இறந்து விட்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டு மூன்று நாட்கள் பார்த்தாங்க, அந்த பெண் வருகை இல்லை. காரணம் கேட்டாங்க, சஹாபாக்கள்கிட்ட சொன்னாங்க, அந்த பெண் இறந்து விட்டார். பெருமானார் கேட்டாங்க, இறந்துட்டாங்களா, ஏன் என்ற சொல்லல. இப்ப சஹாபாக்கள் சொன்னாங்க, ஒரு சாதாரண பெண்மணி, ஒரு அபுபக்கரோ உமரோ அல்ல, உங்களோட சுலமன் எங்களுக்கு தேவைப்படலை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணுடைய கபருக்கு சென்றார்கள். அந்த பெண்ணுடைய கபரில் நின்று அல்லாஹுடைய தூதர் தொழுததாக வருகிறது. ஆக ஒரு சிறிய அமல் கூட அல்லாஹுடைய இஹ்லாஸோடு மன தூய்மையோடு செய்யப்பட்டால் அல்லாஹுடத்திலே அதற்கு மதிப்பு உண்டு. வரலாற்றிலே ஒரு சம்பவம் வருகிறது. ஒரு சந்தர்ப்பத்திலே ஒரு நாட்டினுடைய மன்னர் ஒரு பிரம்மாண்டமான ஒரு பள்ளியை கட்ட நினைத்தார். அவர் எண்ணினார், இந்த பள்ளியை கட்டுவதற்கு என்னை தவிர வேற யாருடைய எந்த பங்களிப்பும் இருக்கக்கூடாது. இது முழுக்க முழுக்க என்னுடைய உழைப்பில், என்னுடைய சொந்த காசில் கட்டப்படணும். என்னுடைய பெயர் மட்டும்தான் நிலைத்திருக்கணும். இந்த பள்ளியை கட்டுவதற்கு யாரும் சந்தா தரக்கூடாது, யாரும் உடல் உழைப்பு தரக்கூடாது. இது முழுக்க முழுக்க என்னுடைய இதுன்னு சொல்லி ஒரு பள்ளியை கட்டினார். பள்ளிக்கு முன்னால பிரம்மாண்டமாக அந்த மன்னர் தன்னுடைய பெயரையும் பதித்துக் கொண்டார். அப்ப பள்ளி பிரம்மாண்டமாக உருவாகிவிட்டது. ஒரு நாள் அவருடைய கனவுல பாக்குறாரு, மலக்குகள் அந்த பள்ளிக்கு அருகில் இறங்கி வர்றாங்க. அவருடைய பெயரை அழித்து விட்டு ஒரு பெண்மணியினுடைய பெயரை எழுதி வச்சுட்டு போயிடுறாங்க. இவர் காலையில பதறி போய் எழுந்திருக்கிறார், இவ்வளவு நான் செலவு செய்து இவ்வளவு உழைப்பு செய்து கட்டி அந்த பள்ளி என்னுடைய பெயர் அளிக்கப்பட்டு ஒரு பெண்ணுடைய பெயர் எழுதப்படுகிறது. தன்னுடைய சகாக்களை அழைத்து பார்க்க சொல்கிறார், பள்ளியில சென்று பாருங்கள், கனவுல அழிச்ச மாதிரி நிஜத்திலையும் நடந்திருக்குதா என்று பாருங்கள். அவங்க சகாக்கள் வந்து பாக்குறாங்க, இல்ல இல்ல பள்ளியில உங்க பேரு தான் இருக்குது, இது ஏதோ ஒரு கெட்ட கனவு போல் தெரியுது, உங்க பேர் தான் இருக்குது, அழிக்கப்படலன்றாங்க. இரண்டாவது நாள் உறக்கத்திலே அதே கனவு வருகிறது. மலக்குகள் வருகிறார்கள், அவருடைய பெயரை அழித்து விட்டு ஒரு பெண்ணுடைய பெயரை எழுதி வைக்கிறான். இரண்டாவது நாளும் பதறிப்பு எஞ்சிக்கிறாரு, என்ன ஆச்சுன்னு தெரியல, போய் பாருங்கன்னு சொல்லி. இரண்டாவது நாள் வந்து பள்ளியை வந்து பாக்குறாங்க, உங்க பேர் தான் இருக்குது, யாருடைய பேரும் வேற இந்த பெண்ணுடைய பெயரும் இல்லை, நீங்க கவலைப்படாதீங்கன்னு சொல்லி. மூன்றாவது நாள் தெளிவாக பார்க்கிறார், ஒரு குறிப்பிட்ட பெண்ணுடைய பெயர், இன்னாருடைய மகள் இன்னார் என்று ஒரு குறிப்பிட்ட பெயர் எழுதப்படுகிறது. இவர் பெயரை அழிச்சிட்டு மலக்குகள் எழுதுறாங்க. மறுநாள் காலையில் அவர் சொன்னாரு, இந்த கனவு ஒரு பொருளற்ற கனவு அல்ல, இது ஒரு குழப்பமான கனவு அல்ல, அல்லாஹ் எனக்கு எதையோ சொல்ல விரும்புகிறான், இந்த பெண்மணி யார் என்று கண்டுபிடித்து கொண்டு வாருங்கள் என்று அந்த பெயரில் அந்த ஊர்ல யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்து கடைசியில் ஒரு வயதான பெண்மணியை கொண்டு வந்து நிறுத்தினாங்க. அந்த வயதான பெண்மணி மன்னருக்கு முன்னால் நடுங்கி கொண்டு பயந்து கொண்டு நிற்கிறார். மன்னர் கேட்கிறாரு, நீ இந்த பள்ளிக்காக என்ன செய்தாய்? இதை எனக்கு தெரிஞ்சு இந்த பள்ளியில யாருடைய பங்களிப்பும் இல்லை, ஆனால் கனவில் நான் பார்க்கிறேன் என்னுடைய பெயரை மலக்குகள் அழித்து விட்டு உன்னுடைய பெயரை பதிவு செய்கிறாங்க, நீ இந்த பள்ளிக்காக என்ன செய்தாய்? அந்தம்மா சொல்லுது, நான் இந்த பள்ளிக்கு எதுவுமே செய்யலை, நீங்க எதுவும் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க, அப்படியே என்னிடத்துல யாரும் எதுவும் கேட்டு வந்தாலும் இந்த பள்ளிக்கு உதவி செய்யறதுக்கு என்னிடத்துல எதுவுமே கிடையாது. திருப்பி மன்னர் கேட்கிறார், இல்லை ஏதோ உனக்கும் இந்த பள்ளிக்கும் சம்பந்தம் இருக்கிறது, ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கிறது, நன்றாக யோசித்து சொல். இப்ப அந்த வயதான கிழவி சொன்னாலாம், நான் ஒரு நாள் உங்களுடைய நீங்கள் கட்டி இந்த பள்ளியை கடந்து சென்றேன். உங்களுடைய பள்ளியை ஒட்டி ஒரு பகுதியிலே ஒரு குதிரை ஒன்று கட்டப்பட்டிருந்தது. அந்த குதிரை கட்டப்பட்ட இடத்திலிருந்து சற்று தள்ளி ஒரு வாளியிலே ஒரு பக்கெட்டிலே தண்ணீர் இருக்கிறது. அந்த குதிரைக்கு தாகம், அந்த தண்ணீரை நோக்கி அது வரலாம் என்றால் அது கட்டப்பட்டிருக்கிற காரணத்தினாலே அதை எட்ட முடியவில்லை. அந்த தண்ணீர் வாளியை எடுத்து குதிரைக்கு பக்கத்திலே நான் கொண்டு சென்று வைத்தேன். இதுதான் உங்க பள்ளிக்கும் எனக்கும் உள்ள தொடர்புனா, இதுதான் ஒரு தாகித்த ஒரு பிராணிக்கு தண்ணீரை கொண்டு பக்கத்தில் போய் வச்சேன்னு சொல்லி. அப்ப அந்த மன்னர் சொன்னாராம், இந்த உன்னுடைய செயல், ஒரு தாகித்த ஒரு விலங்குக்கு ஒரு தண்ணீர் கொடுத்த அந்த செயலில் இஹ்லாஸ் இருந்தது, அல்லாஹ் உன்னுடைய பெயரை அந்த பள்ளியில எழுதி விட்டான், நான் செய்த இவ்வளவு பிரம்மாண்டமான காரியம் அதில் இஹ்லாஸ் இல்ல, அல்லாஹ் என்னுடைய பெயரை அழித்து விட்டான் என்று சொல்லி பிற்காலத்தில் அந்த பள்ளியை அந்த பெண்ணுடைய பெயரிலேயே அந்த மன்னர் மாற்றிவிட்டார். ஆக ஒரு சிறிய அமலோ பெரிய அமலோ அது இஹ்லாஸோடு இருந்தால் அல்லாஹ்விடத்திலே எவ்வளவு பெரிய அமலும் உயர்ந்த அமலாக ஆகிவிடும். இன்றைக்கு நம்ம சமூகத்திலே இந்த பெயர்கள் விளம்பரங்கள், ஏன்னா இதை நான் சொல்றது காரணம் ரமலான் வருகிறது, ரமலான்ல நம்ம செய்யக்கூடிய தர்மங்கள், பள்ளிக்கு நாம் ஊற்றக்கூடிய கஞ்சியாக இருக்கட்டும், அது கூட பேர் தேவையில்லை. ஒரு போர்ல நீங்க கேள்விப்பட்ட சம ஒரு சஹாபி விலை மதிப்பு வலிப்பு மிக்க ஒரு அரசனுடைய கிரீடத்தை கொண்டு வந்து தளபதிட்ட கொடுப்பாங்க, அந்த தளபதி பார்த்து அசந்து போவார், இவ்வளவு பெரிய விலை மதிப்பு மிக்க கிரீடம், இதை எடுத்து மறைச்சிருக்கலாம் ஒழிச்சிருக்கலாம், அவர் கொடுத்துட்டு போய்கொண்டே இருப்பார். கூப்பிட்டு கேட்பாங்க, உங்க பேர் என்னன்னு சொல்லி அவர் சொல்லுவார், என்னுடைய பெயர் என்னை படைத்த இறைவனுக்கு தெரிந்தால் போதும், உங்களுக்கு தெரிய வேண்டிய தேவையில்லை. இன்னைக்கு நாம சின்ன காரியத்தை செஞ்சா கூட அதுல நம்ம பேர் வரணும். பல ஊர்களில் பார்த்தோம்னா இங்க அந்த முசீபத்து கிடையாது, ஓடுற எல்லா ஃபேன்லையும் பேர் இருக்கும், எத்தனை ஃபேன் ஓடுதோ அத்தனைலையும் ஃபேன் இருக்கும், எத்தனை கதவுகள் இருக்கோ எல்லாத்துலயுமே பேர் இருக்கும். ஆக இது நாம சஹாபாக்கள் அவ்வளவு மகத்தான காரியங்கள் செஞ்சாங்க, ஆனா பெயரை எதிர்பார்க்கவில்லை. எனவே சிறிய காரியமானாலும் சரி, பள்ளியிலிருந்து குப்பைகளையோ பள்ளியிலிருந்து அசுத்தங்களையோ நீக்கக்கூடிய ஒரு சிறிய அமலாக இருந்தாலும் சரி, இஹ்லாஸ் இருந்தால் அது அல்லாஹ்விடத்திலே உயர்ந்தது. இஹ்லாஸ் இல்லைன்னு சொன்னால் எவ்வளவு காரியங்கள் செஞ்சாலும் வீணுதான். எனவே ரமலானுடைய காலங்களில் பிறருக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய தர்மங்களாகட்டும், அல்லது பள்ளிவாசலுக்கு செய்யக்கூடிய கஞ்சி, அல்லது இஃப்தாருடைய வேறு எதாகட்டும், பெயர் போடாதீங்க. என்ன தேவை இருக்கிறது பெயர் போடுவதற்கு? அல்லாஹ்வுக்கு தெரிந்தால் போதும். சில பேர் சொல்லலாம், இல்லை நாங்கள் இறந்தவர்களுக்காக கொடுக்குறோம், அவங்க பேரில் துவா செய்வாங்களேன்னு சொல்லி. நீங்கள் அந்த இறந்தவருடைய பெயரை போடாமல் செஞ்சாலும் மலக்குகள் அவருக்காக துவா செய்வாங்க. உங்களுடைய நீத்து நாட்டங்கள் நிறைவேறும். ஆக சின்ன காரியங்களிலும் இஹ்லாஸ் வேண்டும். இந்த ஈமானுடைய அந்த உறுதியான நம்பிக்கையும் இந்த தன்னலமற்ற சுயநலம் இல்லாத இஹ்லாஸ், இந்த இரண்டும் இன்றைக்கு நம்மிடம் வந்துவிட்டால் உலகத்திலே மிகப்பெரிய மாற்றங்களை நாம் காண முடியும். எல்லாம் அல்ல அல்லாஹ் ஆரம்ப கால முஸ்லிம்களிடமிருந்து அந்த உறுதியான ஈமானையும் எந்த ஒரு காரியத்தையும் அவனுக்காக மட்டுமே செய்கிற அந்த இஹ்லாஸ் என்கிற உணர்வையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. ஃபாஹ்ரு தாவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
This audio was downloaded from TamilIslamicMedia.com.